நமஸ்காரம். நாம் சரணாகதி செய்கிறோம். செய்த விற்பாடு உடனே பகவான் முக்தி கொடுத்து விடுவாரா? யாருக்கு கொடுப்பார்? பகவத் ராமானுஜர் இதை கூறும்போது, பிரியதமையேவகி வரணியோ பவதி என்று சொல்கிறார். பகவானுக்கு யார் மிகவும் பிரியமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான் அவர் தேர்ந்தெடுக்கிறார், அவர்களுக்குத்தான் முக்தி கொடுக்கிறார். நம்மாழ்வார் கேட்கும்போதும், இன்னென்ன பொருளாக்கி தன்னையன்னுள் வைத்தாய், அன்னென்ன புறம்போக புறத்ததென் செய்தாய் என்று கேட்கிறார். இன்னைக்கு முக்தி கொடுக்கிறேன் வந்தாயே, ஏன் அன்றே கொடுத்திருக்க கூடாது என்று கேட்கிறார். அதனால் ஒன்று தெரிகிறது, பகவான் யாரை பிரியமானவனாக ஏற்றுக்கொள்கிறாரோ அவருக்குத்தான் கொடுக்கிறார். என்றைக்கு கொடுக்க வேணும்னு நினைக்கிறாரோ அன்றைக்குத்தான் கொடுக்கிறார். இதை சொன்னால் ஒரு சில சந்தேகங்கள் எழும், நியாயமான ஐயங்கள். ஒன்று, விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டவராயிற்றே கடவுள், அப்ப அவருக்கு விருப்பமானவரை தேர்ந்தெடுப்பார்னு சொன்னால் அப்படிப்பட்ட கடவுளையா வேதம் சொல்லுகிறது? என்னுடைய கடவுள் அப்படிப்பட்டவராக இருப்பாரா என்று கேட்கலாம். நாம் சொல்லும் விருப்பு வெறுப்பும் பகவானுக்கு இருக்கும் விருப்பு வெறுப்பும் ஒன்றல்ல. கர்மத்தினாலே விருப்பமும் வெறுப்பும் நம்மிடத்தில் உள்ளன. பகவானிடத்தில் விருப்பம் உண்டு, வெறுப்பு கிடையாது. ஆனால் விருப்பம் இருக்கிறவனுக்குத்தான் முக்தி கொடுக்கிறார் என்று சொன்னால், மற்ற பேரை வெறுக்கிறார் என்று எந்த வேதமும் சொல்லவில்லை. பின் அனைவருக்கும் கொடுத்து விட வேண்டியதுதானே? எல்லாரிடத்திலும் விருப்பம் இருக்காதா என்று கேள்வி வரும். இருக்கும். ஆனால் அதற்குரிய தகுதி நம்மிடத்தில் ஏற்பட்டவுடன் கொடுத்து விடுவார். நாம் அந்த தகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும், அதன்படி வாழ வேண்டும். அதுவரை அவர் காத்துக் கொண்டிருக்கிறாரே தவிர நம்மை வெறுக்கவில்லை. அவருக்கு விருப்பமானவன் இருக்க வேண்டுமானால் சில குணங்கள், நல்ல பண்புகள் நம்மிடத்தில் வளர வேண்டும். அது வளர்ந்தவுடன் அதீத அன்போடே, காதலோடே நம்மை அழைத்து போகிறார். அதனால் அவர் விருப்பு வெறுப்புகளை தாண்டினவராயிற்றே, எல்லாரையும் அழைத்துக் கொண்டு போக மாட்டாரா என்பது பொருந்தாது. என்ன, இப்ப நானும் நீங்களும் இன்னும் போகல அப்படின்னா நாம் என்ன தகுதி அடையவில்லைன்னு பொருள். உமக்கு வேண்டியவர்களெல்லாம் தகுதி படைத்தவர்களா என்று என்னை கேட்டால் என்னால் சொல்ல முடியாது. அடியேனுக்கு தகுதி வளர வேண்டும் என்று மட்டும்தான் அடியேன் முயற்சிக்க முடியும். பலரும் உபன்யாசத்துக்கு வருவார்களே, அவர்களெல்லாம் தகுதி படைத்தவர்களானால் அடியேனை விட எல்லாரும் தகுதி படைத்தவர்கள். இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கொள்ள முடியும். ஆகவே அவர் சிலரை வெறுப்பாரான்னு கேட்டால் வெறுக்க மாட்டார், ஆனால் தகுதி வரும் வரைக்கும் காத்திருப்பார். இது ஒரு கேள்வி பதில். மற்றொன்று, சரணாகதி பண்ணிபவன் தன் காலில் கிடக்க வேண்டும் என்று போய் பகவான் நினைப்பாரா? அப்படிப்பட்டவரா கடவுள் என்றால் காலில் நாம் விழுகிறோம். சாஸ்திரங்களெல்லாம் காலில் விழ வேண்டும் சொல்லுகின்றன. அதில் என்ன தவறு இருக்கிறது? நம் பெற்றோர் காலில் விழவில்லையா? நம் குருவின் காலில் விழவில்லையா? அதைப்போல்தான் பெருமான் திருவடிகளையும் பற்றுகிறோம். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? நம் பெற்றோரை போலவே காலில் விழுந்தவுடன் அள்ளி அணைத்து மடியில் அமர்த்திக் கொள்ளுகிறார். அதுதான் அவருடைய பெருமை. அதனால காலிலேயே விழுந்து கிடக்கணும் என்று பெருமான் நினைப்பதே இல்லையே. விழுவதுதான் நமக்கு கடமை, நமக்கு பொருத்தமானது. விழுந்தவனை ஏற்றுக்கொண்டு தன் மடியில் அமர்த்திக் கொள்வதுதான் அவருடைய பெருமை அவருக்கு பொருத்தமானது. இது இரண்டாவது கேள்வி பதில். மேலும் தோன்றலாம், பகவான் எப்போதும் கருணையே உருவானவர்தான். ஆகவே அவர் கொடுக்கிறார், என்னைக்கு பிடிக்குமோ கொடுக்கிறார், யாரை பிடிக்குமோ கொடுக்கிறார் என்பதே பொருந்தாது. அவர் கருணையே உருவானவராக இருக்கிறார், நாம் அந்த கருணையை ஏற்றுக்கொள்ளும் தகுதி படைத்தவர்களாக ஆக வேண்டும். ஆனன்னைக்கு தானே கிடைத்துவிடும், இது நியாயம். நம் தகுதிக்குத்தான் அவர் காத்துக்கொண்டிருக்கிறார். ஆனால் விருப்பம் இல்லாமல் கொடுத்தால், புருஷார்த்தம் சொல் உள்ளது, ஒரு ஆத்மாவாலே விருப்பப்பட்டு வேண்டப்பட்டு அதை பெருமான் அருள வேண்டும், அப்படி கொடுக்கப்படுவதுதான் முக்தி. நாம் வேண்டாமல் பெறுவதும் முக்தி அல்ல, அவர் கொடுக்காமல் இருப்பதும் முக்தி அல்ல. இலக்குவன் ராமனிடத்தில் வேண்டுகிறார், தானா தொண்டு புரிய வேண்டும் என்றவர் சொல்லவில்லை, ராமா நீ என்னை அழைக்க வேண்டும், அழைத்து இதோ இந்த தொண்டு செய்வாய் என்று ஏவ வேண்டும். நீ ஏவி அடியேன் தொண்டு செய்ய வேண்டும், நீ கொடுத்து அடியேன் பெற வேண்டும். இறைவா நீ தாராய் பறை என் ஆண்டாளுடைய பாசுரம், நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று பாடல். அதனால் அவர் கொடுத்துத்தான் பெற்றுக்கொண்டாக வேண்டும். அப்படி யாருக்கு கொடுப்பார்? பிரியமானவர்களுக்கு கொடுப்பார். அதைத்தான் ராமானுஜர் கூறினார் முன்னமேயே சொன்னேன், ஆழ்வாரும் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா அவர் பாரபக்ஷம் பார்க்கிறாரோ? இல்லையே. வேதவியாசர் பிரம்மசூத்திரத்தில் வைஷம்ய நைர்கிருண்யேன சாபேக்ஷத்வாத், பகவானுக்கு கருணையின்மைங்கிறதே கிடையாது, ஒத்தருக்கொத்தர் வேறுபாடு பார்க்க மாட்டார் என்று கூறுகிறார். அப்ப பாரபக்ஷமே கிடையாதுன்னால் அனைவருக்கும் கொடுத்திருக்க வேண்டாமோ? உண்மைதான், அனைவருக்கும் கொடுக்கவர் தயாராக இருக்கிறார். ஆனால் அந்த வட்டத்துக்குள் நாம் தகுதி படைத்தவர்களாக ஆக வேண்டும். அப்படி ஆனவர்களிடத்தில் அன்பு காட்டுகிறார், ஆகாதவர்களிடத்தில் வெறுப்பு காட்டுவதில்லை. அப்ப கடைசி கேள்வி, வெறுப்பே கிடையாது கோபமே கிடையாது என்றால் அப்ப பகவான் ஹிரண்யகசிபுவை ஏன் கொன்றார், ராவணனை ஏன் கொன்றார், அதெல்லாம் வெறுப்பில் செய்ததில்லையா என்றால் அல்ல. அந்த ஆத்மாக்கள் தீய வழியில் போக அவர்களை திருத்துவதற்காக எடுத்த நடவடிக்கை. ஒரு தாய் குழந்தை தப்பான வழியில் போனால் அடித்து திருத்துகிறாள், வெறுக்கிறாள் என்றா பொருள்? ஆகவே வெறுப்பு என்பதே இல்லை, அவர் கோபித்தாலும் அது அருளுவதில் தான் சேரும். இன்னொரு கேள்வி வரலாம், அவருக்கு உணர்ச்சிகளே கிடையாதே, பகவான் உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டவர் அல்லவோ என்று. அல்ல, கண்டிப்பா உணர்ச்சிகள் உண்டு, இந்த ஜீவர்கள் அவரை வந்து அடையவில்லையே என்று வருத்தம் கூடப்படுகிறார் என்றுதான் ஆச்சாரியர்கள் கூறுகிறார்கள். அனுகம்பா, அனுக்ரோஷம், கிருபா, கருணா, இந்த சொல்லுக்கெல்லாம் பொருள் பார்த்தீர்கள் என்றால் தயா முக்கியமான சொல். இந்த சொல்லுக்கெல்லாம் பொருள் வடமொழி நிகண்டுவிலும் பார்க்கலாம், ஆச்சாரியர்கள் எழுதி வைத்திருப்பதிலும் பார்க்கலாம். பெரத்தியார் துன்பப்படுவதை பார்த்து தான் நடுக்கப்பட்டு அவர்களுக்கு உதவ ஓடி வருவது என்பதுதான். உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டவர் என்றால் யானை கூப்பிட்ட போது அறகுறைய தரகுறைய தன் தலை கலைந்து தன்னுடைய மாலைகளெல்லாம் இப்படியும் அப்படியும் தடுமாற ஓடோடி வந்து குதித்திருக்க மாட்டார். எப்ப வந்திருக்கிறாரோ அப்ப அத்தனை அன்பு பாசம், அத்தனை பரபரப்பு அவரிடத்தில் காணப்படுகிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன் ஸ்ரீ பராசர பட்டர் எழுதினார், பகவத ஸ்வராயை நமஹா, ஓடோடி வந்தாயே அந்த ஓட்டத்துக்கும் உன் பரபரப்புக்கும் வணக்கம்னு கூறினார். ஏனெனில் அதுவும் கர்மத்தால் ஏற்பட்டதல்ல, கருணையால் ஏற்பட்ட பரபரப்பு. ஆகவே சரணாகதி செய்ய வேண்டும், தகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பிரியமானவனுக்கு ஆசையுடன் பகவான் கொடுக்கிறார். ஆனால் அதில் பாரபட்சம் கிடையாது, யாருக்கும் கொடுப்பார். இதில் இப்படிப்பட்ட கடவுள் என் கடவுளாக இருக்க முடியுமா என்றால், எனக்குன்னு ஒரு கடவுள், உங்களுக்குன்னு ஒரு கடவுள் என்றெல்லாம் தனித்தனியே இல்லை. சரணாகதி என்றொன்று உண்டு, மோட்சம் என்றொன்று உண்டு என்று நாம் தெரிந்து கொண்டதே வேதத்தின் மூலமாக. இப்படி நான் சொன்னேன், சரணாகதி பண்ணவனுக்கு பிரியமானவனுக்கு எப்போதும் கொடுப்பார், எப்ப பிடிக்குமோ கொடுப்பார்னே. ஆனால் அதற்கு ஆட்சேபங்கள் வரும்போது, சரணாகத்தின்னே ஒன்னு கிடையாது, தெய்வம்னே கிடையாது, முக்தின்னே கிடையாது என்று யாரும் சொல்லவில்லை. அனைவரும் அதை ஏற்றுக்கொண்டனர். ஆனால் எங்க ஆட்சேபம் வந்தது? இப்படி கருணை இல்லாதவர் என் கடவுளாக இருப்பாரா என்று கேள்வி வந்தது. நியாயம். ஆனால் நம்மையே என்ன கேட்டு பார்த்துக் கொள்ள வேண்டும்? முக்தி, சரணாகதி, கடவுள், வைகுந்தம் இதித்தனையும் வேதம் சொல்லித்தான் தெரிந்து கொண்டோம். அப்ப நாம ஒரு கடவுளை சிருஷ்டிக்க முடியாது. கடவுள் உள்ளார், அவர் எப்படி இருப்பார், எப்படிப்பட்டவர்ங்கிறதை வேதம் சொல்லித்தான் தெரிந்து கொள்ளுகிறோம். அந்த வேதம் தான் இன்னாருக்கு இப்படி கொடுக்கிறார் என்று வேதமும் வேதாந்தமும் சொல்லுகின்றன. இதிலே இதிகாசங்கள், புராணங்கள் ஒருவேளை புனையப்பட்ட கதைகளாக இருக்குமோ, அவற்றில் மட்டும் சொல்லிவிட்டார்களோ என்று சந்தேகப்பட வேண்டாம். ஸ்ருதி ஸ்மிருதி ரெண்டுமே பகவானுடைய ஆணைகள். ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாக்யா எஸ்தாம் உல்லங்கிய வர்த்ததே ஆக்யாச்சேதி மமத்ரோகி மத் பக்தோபி அவைஷ்ணவஹா என்று பகவானே கூறுகிறார். பகவத்கீதையே ஸ்மிருதி தான். கீதை 700 ஸ்லோகங்களிலும் கண்ணன் சொல்லும் போதே, மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே, என்னையே எவன் பற்றுகிறானோ அவனுக்கு கொடுக்கிறேன். தமேவ சாத்தியம் புருஷம் பிரபத்யே, சரணாகதி பண்ணினவனுக்கு கொடுக்கிறேன். ஒவ்வொரு இடத்திலும் ததாமி புத்தி யோகந்தம் ஏனமாம் உபயாந்திதே, நான் கொடுக்கிறேன் நான் கொடுக்கிறேன் என்கிறார். ஆகவே அவர் கொடுக்க வேண்டும், அன்போடு பெற்றுக் கொள்ள வேண்டும், நாம் வேண்டி வாங்கிக் கொள்ள வேண்டும். மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன், சரணாகதி செய்த அனைவருக்கும் பகவான் முக்தி அளிப்பாரா? ஆம், முக்தி அளிப்பார். பின் பிரியமானவனுக்கு முக்தி என்று ஏன் சொல்லுகிறோம்? நாம் அவருக்கு பிரியமானவராக ஆகும் வரைக்கும், தகுதி படைக்கும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார், பின்னால் தான் கொடுக்கிறார் என்பதற்காக சொல்லுகிறோம். அப்ப இந்த பிறவியிலே, அதாவது சரணாகதி செய்த பிறவியிலேயே மோட்சம் கிடைத்து விடாதா? ஆம், கிடைக்கும். ஆனால் அதற்குரிய தகுதியை வளர்த்து கொண்டு விட்டால், அவர் முக்தி அளிக்கும் போது அதை அனுபவிக்கும் தகுதி நம்மிடத்தில் இருந்தால் கண்டிப்பாக கொடுத்து விடுவார். ஒருவேளை இந்த பிறவியில் கிடைக்காவிட்டால், எந்த பிறவியில் அந்த தகுதியை அடைந்து விடுகிறோமோ அந்த பிறவியில் கொடுத்து விடுவார். ஆகவே சரணாகதி கண்டிப்பாக பலிக்கும், எல்லாருக்கும் பலிக்கும். ஆனால் அதைக் கண்டு நாம் வாழா விருந்து விடாமல், அதற்குரிய அவர் விருப்பப்பட்டபடிக்கு வாழ வேண்டும், நற்குணங்களை நல்ல கைங்கர்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும், எப்போது குடிப்பார் என்று ஏங்கி தவித்து பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த தவிப்பு துக்கமாகாது, இது ஆனந்தமான தவிப்பு. பகவான் உணர்ச்சியே அற்றவரா? அல்ல, ஆனந்தமயன் என்று கூறுகிறது. விருப்பு வெறுப்புகள் இல்லாதவர் தானே? ஆம், கர்மத்தின்படி விருப்பு வெறுப்புகள் கிடையாது. யாரிடத்திலும் அவர் வெறுப்பதில்லை. திருந்துவதற்காக காத்திருக்கிறார், அல்லது திருந்துவதற்காக நடவடிக்கை எடுக்கிறார். மற்றபடிக்கு அனைவரையும் விரும்பக்கூடியவர். ஆகவே இந்த பிறவியிலேயே கிடைக்க வேண்டும் என்பதற்குத்தான் அனைவருமே முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் சரணாகதி கண்டிப்பாக பலிக்கும், செய்த எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கும். பிரியமானவனாக ஆக வேண்டும், காலம் கனிய காத்திருக்க வேண்டும். இறைவன் அருளோடு கொடுக்கிறார். யாருக்கு கொடுத்தாலும் அது அவருடைய விருப்பம். அவருக்கு விருப்பு வெறுப்புண்டா? விருப்பம் உண்டு, அன்பு உண்டு. உணர்ச்சிகள் அற்றவர்னு நினைக்க வேண்டாம். இதெல்லாம் எதிலிருந்து தெரிந்து கொண்டீர்? அதே வேதாந்தமும் அதே பகவானுடைய வாக்கியமும் இப்படித்தான் சொல்லுகின்றன. இதைத்தான் நம் ஆச்சார்யர்கள் அனைவரும் கூறியிருக்கிறார்கள். இப்படிங்கிறதை நிதானமாக சிந்தித்து பார்த்தால் கேள்விகளுக்கு விடை கிடைக்கும்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.